விவிலிய தேடல் நல்ல சமாரிய உவமை பகுதி 5.
எனதருமை அன்புள்ளங்களே, மார்ச் 12 இச்செவ்வாய் பிற்பகலில் வத்திக்கானில் உள்ள உலக புகழ்பெற்ற சிஸ்டீன் சிற்றாலயத்தில் 115 கர்தினால்கள் கான்கிளேவ் அவையை துவக்கியுள்ளனர். சிஸ்டீன் சிற்றாலயத்தில் நுழைந்ததும் நம் கண்களை கவர்வது பீடத்திற்கு பின் மையச்சுவரில் உலக புகழ்பெற்ற ஓவியர் மிக்கேல் ஆஞ்சலோ அவர்களால் வரையப்பட்டுள்ள இறுதி தீர்வை காட்சி. மத்தேயு நற்செய்தி 25 பிரிவில் 31 முதல் 46 முடிய உள்ள இறை சொற்றொடர்களில் விவரிக்கப்பட்டுள்ள இந்த காட்சி கான்கிளேவ் அவையில் பங்கேற்கும் நமது கர்தினால்களின் எண்ணங்களில் பதிந்து நல்ல முடிவுகளை எடுக்க அவர்களை தூண்டும் என்று நம்புகின்றோம். புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க கூடியுள்ள கான்கிளேவ் அவை உறுப்பினர்கள் இறுதி தீர்வை காட்சியின் நடுநாயகமாக தோன்றும் இயேசு கிறிஸ்துவின் நேரடி பார்வையின் கீழ் அமர்ந்துள்ளனர் என்பது நமக்கு நம்பிக்கை தரும் ஓர் அடையாளம். அன்பு இதயங்களே, மத்தேயு நற்செய்தி 25 பிரிவில் கூறப்பட்டுள்ள இறுதி தீர்வையின் போது தந்தையிடமிருந்து ஆசீர் பெற்றவர்களையும் சபிக்கப்பட்டவர்களையும் மானிட மகன் தீர்மானிக்கும் அளவுகோல் என்ன? அடுத்தவர் மீது, அதிலும் சிறப்பாக வாழ்வில் பல நலன்களையும் இழந்த சிறியோர் மீது நாம் காட்ட வேண்டிய பரிவு. தாங்கள் ஆசீர் பெற்றதற்கு காரணம் கேட்கும் மனிதர்களிடம் மானிட மகன் கூறும் பதில் இதுதான்.
மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்.
அதேபோல் தாங்கள் சபிக்கப்பட்டதற்கான காரணத்தை தேடும் மக்களிடமும் அவர் கூறும் பதில் இதோ.
மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்.
அன்பு இதயங்களே, கிறிஸ்துவ பாரம்பரியத்தின் ஆணிவேராக விளங்கும் அடுத்தவர் மீது அன்பு என்ற உண்மை கான்கிளேவ் அவை கூடியுள்ள இந்த நேரத்தில் சிஸ்டீன் சிற்றாலயத்தின் இறுதி தீர்வை ஓவியத்தின் வழியாக மீண்டும் இந்த உலகத்திற்கு நினைவுறுத்தப்படுகின்றது. அடுத்தவர் மீது நாம் கொள்ளும் அன்பை கிறிஸ்துவ வாழ்வின் உயிர் நாடியாக உலகிற்கு உணர்த்திய பெருமை நல்ல சமாரியர் உவமைக்கு உண்டு. அன்புள்ளங்களே, இந்த உவமை கடலுக்குள் இன்று நாம் முத்தெடுக்க மூழ்குவோம், வாருங்கள்.
அன்பு என்ற பெயர் கொண்டோமே
அன்பு இதயங்களே, நல்ல சமாரியர் உவமையை இதுவரை நாம் பல நூறு முறைகள் கேட்டிருப்போம். இருந்தாலும் இன்று மீண்டும் ஒரு முறை இந்த உவமைக்கு கவனமாக முழுமையாக செவிமடுப்போம். வானொலியில் இந்த உவமை வாசிக்கப்படும் போது நீங்கள் கண்களை மூடி ஒரு தியான முயற்சியாக இந்த இறை வார்த்தைகளை கேளுங்கள். இயேசு கூறிய வார்த்தைகள் உங்கள் மனக்கண்ணில் இந்த காட்சியை பதிக்கட்டும்.
திருச்சட்ட அறிஞர் ஒருவர் தம்மை நேர்மையாளர் எனக் காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவிற்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகின்றது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார்.
எனதருமை அன்புள்ளங்களே, இன்றைய நம் தேடலில் இயேசு கூறிய இந்த சம்பவம் நிகழ்ந்த இடத்தை பற்றியும் கள்வர்கையில் அகப்பட்ட தனி மனிதரை பற்றியும் நமது தேடல் அமையட்டும். அமெரிக்க கருப்பின மக்களின் தலைவராகவும் மிக இளவயதிலேயே நொபெல் அமைதி பரிசை பெற்றவருமான மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் கூறியுள்ள வார்த்தைகள் நம் தேடலுக்கு உதவியாக அமையும். மார்ட்டின் லூத்தர் கிங் 1968 April 4 அவரது 39வது வயதில் கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்படுவதற்கு முந்தைய நாள் "நான் மலையுச்சிக்கு சென்றுள்ளேன்" என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவை ஆற்றினார். அந்த சொற்பொழிவில் நல்ல சமாரியர் ஓமையை பற்றி தன் எண்ணங்களை அவர் இவ்விதம் பதிவு செய்துள்ளார்.
"நானும் என் மனைவியும் முதல் முறை எருசலேமுக்குச் சென்றபோது ஒரு வாடகைக்காரில் எருசலேமிலிருந்து எரிக்கோவிற்குச் சென்றோம். இயேசு தன் ஓமையின் நிகழ்விடமாக ஏன் இந்த பாதையை தெரிவு செய்தார் என்பதை என்னால் அப்போது புரிந்து கொள்ள முடிந்தது. கடல் மட்டத்திலிருந்து 2500 உயரத்தில் இருக்கும் எருசலேமிலிருந்து கிளம்பும் இந்த பாதை கடல் மட்டத்திற்கு 850 அளவு கீழிருக்கும் எரிக்கோவை அடைகின்றது. வளைந்து நெளிந்து செல்லும் பாதை அது. பாதையின் இருபுறமும் ஆங்காங்கே பாறைகளும் குகைகளும் உள்ளன. வளைவுகளில் மறைந்திருந்து வழிப்போக்கர்களை தாக்குவதற்கு ஏற்ற பாதை அது. இயேசு வாழ்ந்த காலத்தில் அப்பாதை இரத்த பாதை என்றே அழைக்கப்பட்டது. ஏனெனில் அந்த பாதையில் பலர் தாக்கப்பட்டு இரத்தம் சிந்தியுள்ளனர்."
அன்பு இதயங்களே, இயேசு கூறிய ஓமைகளில் பொதுவாக இடங்களின் பெயர்களை அவர் குறிப்பிடுவதில்லை. இந்த ஓமையிலோ அவர் எருசலேம், எரிகோ என்ற பெயர்களை கூறியதும் சுற்றி நின்றவர்கள் அந்த சூழலை புரிந்திருப்பார்கள். அவர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாதை அது. ஆலயம் அமைந்த நகரம் எருசலேம் என்பதால் அது மிக முக்கியமான புனிதமான நகரமாக கருதப்பட்டது. எரிகோ நகரமோ வர்த்தக நகரமாக இருந்தது. எனவே ஆன்மீகத்திலிருந்து உலகம் சார்ந்த எண்ணங்களில் மூழ்க நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ளும் பயணத்தையும் அதிலுள்ள ஆபத்துக்களையும் இயேசு இந்த உவமையின் துவக்கத்தில் கூறியிருப்பதாக ஒரு சில விவிலிய விளக்கங்கள் கூறியுள்ளன.
"மனிதாபிமானம் மனம் பாடும் கானம், மனிதாபிமானம் மனம் பாடும் கானம், மலராகும் அன்புக்கு நில நீருமாகும், தெய்வீகம் இசையாக அடிநாதமாகும்."
எனதருமை அன்புள்ளங்களே, எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் இடைப்பட்ட 18 miles தூரம் உள்ள அந்த பாதையில் பெரும் செல்வந்தர்கள் நடமாடுவது கிடையாது. அந்த பாதையின் ஆபத்தை உணர்ந்தவர்கள் அவர்கள். எனவே அந்த பாதை சாதாரண எளிய மக்களால் பயன்படுத்தப்பட்ட பாதை. அந்த எளியவர்களையும் கொள்ளையடிக்க காத்திருந்தனர் கள்வர்கள். வழிப்போக்கர்களிடம் திருடுவதற்கு ஒன்றுமில்லை எனினும் அவர்கள் உடுத்தியிருந்த உடைகளையும் பறித்து கொண்டனர் கள்வர்கள். அத்தனை அவலமான நிலை இயேசுவின் காலத்தில் நிலவி வந்தது என்பதையும் இயேசு தன் உவமையின் துவக்கத்தில் உணர்த்துகின்றாரோ என்று எண்ணத் தோன்றுகின்றது. அன்பு இதயங்களே, ஏழைகளிடம் கொள்ளையடித்து வாழ்பவர்கள் இருக்க முடியுமா என்று நாம் ஆச்சரியப்பட தேவையில்லை. இன்றைய உலகில் செல்வந்தர்கள் இன்னும் அதிகமாக செல்வம் சேர்ப்பதும் ஏழைகள் தங்களுக்கு உள்ளவை அனைத்தையும் இழப்பதும் நாம் கண்டுவரும் உண்மை. வழிப்பறி கள்வர்களைப் போல செல்வந்தர்கள் ஏழைகளிடம் நேரடியாக கொள்ளையடிப்பதில்லை என்பது உண்மைதான். ஆனால் அளவுக்கு மீறிய செல்வம் சேர்த்தல், பிற நாடுகளில் பணம் சேர்த்தல், வரி ஏய்ப்பு, கருப்பு பணம் என்ற வழிகளில் செல்வந்தர்களை வளர்த்துவிட்ட நமது அமைப்பு முறைகளால் ஏழைகளுக்கு சேர வேண்டியவை கொள்ளையடிக்கப்படுகின்றன என்பதும் உண்மைதானே. உயரத்திலிருந்து தாழ்வை நோக்கி அமைந்திருந்த எருசலேம் எரிகோ பாதையில் தனியே சென்ற அந்த மனிதரை இன்றைய வரியோர் அனைவரின் பிரதிநிதியாக நாம் காணலாம். வரியோர் வாழ்வு தொடர்ந்து தாழ்வை நோக்கியே பயணிக்கின்றது என்பதை இந்த பிரதிநிதி உணர்த்துகின்றார். பயணத்தின் போது அவரிடம் இருந்த உடைமைகள் அவரது உடையும் உடல் நலனும் மட்டுமே. அந்த இரண்டுமே கள்வர்களால் பறிக்கப்பட்டன. அன்பு இதயங்களே, மற்றொரு குறிப்பையும் இங்கு நாம் உணர வேண்டும். இயேசு இந்த உவமையில் மற்ற அனைவருக்கும் அடையாளங்கள் தந்துள்ளார். குரு ஒருவர், லேவியர் ஒருவர், சமாரியர் ஒருவர் என்று அந்த மூவரையும், ஏன் கள்வரையும் கூட தனிப்பட்ட அடையாளங்களால் கூறிய இயேசு பயணம் செய்தவரை மட்டும் ஒருவர் என்று மட்டும் குறிப்பிட்டுள்ளார். அவர் இஸ்ரேல் இனத்தவரா, சமாரியரா, அந்நியரா, செல்வந்தரா, ஏழையா, இளையவரா, முதியவரா, எவ்வித அடையாளமும் இல்லை. அவரிடம் எஞ்சியிருந்த அடையாளமான அவரது உடை பறிக்கப்பட்டது. ஒருவேளை கள்வர்களிடம் பட்ட அடிகள் அவரது முக அடையாளங்களையும் சிதைத்திருக்கும். அன்புள்ளங்களே, இன்றைய சூழலோடு இணைத்து இதை சொல்ல வேண்டுமென்றால்,
எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு பயணம் செய்த ஒருவர் தன் சுய அடையாளங்கள் அனைத்தையும் இழந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார்
என்ற வார்த்தைகளுடன் இயேசு தன் உவமையை துவக்குகின்றார் என்று எண்ணி பார்க்கலாம். ஆம் அன்புள்ளங்களே, உலக வாழ்வு என்ற பயணத்தில் சுய அடையாளங்கள், சுய மதிப்பு, உடல் நலம் அனைத்தையும் இழந்து நிற்கும் பல கோடி மக்களின் பிரதிநிதியாக அந்த மனிதர் பாதையோரம் அடிபட்டு கிடக்கின்றார் என்பதை இயேசு நமக்கு உணர்த்துவது போல் இந்த உவமை ஆரம்பிக்கின்றது. அந்த மனிதருக்கு நேர்ந்தது என்ன? தொடர்வோம் நம் தேடலை.
துயர் கண்டு தன் நெஞ்சில் கசிகின்ற ஈரம், கசிகின்ற ஈரம், உயர்வான அனைத்திற்கும் இதுதானே சாரம். அமுதான உணர்வான இது நின்று போனால் சமுதாய இதயத்தில் உயிர் நின்று போகும், உயிர் நின்று போகும். மனிதாபிமானம் மனம் பாடும் கானம், மலராகும் அன்புக்கு நிலநீருமாகும், தெய்வீகம் இசையாக அடிநாதமாகும்.
விபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.